الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم أمنا يعبدونني لا يشركون بي شيئا ومن كفر بعد ذلك فأولئك هم الفاسقون صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الدعاء مخ العبادة وقال أيضا الدعاء سلاح المؤمن أو كما قاله صلى الله عليه وسلم إلا بخلن بخل شيء أهل منيتهم அழகாக படைத்து அற்புதமான முறையில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஏக நாயனாகிய அந்த அல்லாஹ்வுக்கு சொந்தமாகும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் ஒருவன், இணைத்துணை அற்றவன், ஏழு வானங்கள் ஏழு பூமிகளை படைத்தவன், அரசுக்கு சொந்தக்காரன், வணக்கத்துக்கு தகுதியானவன். அந்த ஒருவனை தவிர வேறு நாயன் இல்லை என்பதாக சாட்சியம் கூறுகின்றேன். மேலும் சலவாத்தும் சலாமும் இம்மன்னிப்பில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் செழிப்போடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக சாந்தி நிறைந்ததாக இருக்கின்றதோ அவ்வழிகளை இவ்வவனியில் அறிமுகம் செய்வதற்காக அனுப்பப்பட்ட அனைத்து தீர்க்க தரசிகள் மீதிலும் அதிலும் செய்துள்ள வழியின் அவள் ஆசிரியின் முன்னோர்கள் பின்னோர்களின் தலைவர் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அன்போடு எடுத்து நடந்த உத்தம தோழர்கள், அவர்களை சேர்ந்த தாபியங்கள், அன்னவர்களை சேர்ந்த தாபியங்கள் சாலிஹீன்கள், அல்லாஹை நம்பி பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹின் அன்புக்குரிய நல்லடியார்களே, பெரியோர்களே, வாலிப நண்பர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனது பூமியில் வாழும் காலமெல்லாம் எமது ஈருலக வாழ்வின் ஈடேற்றத்துக்காக எவைகளை எல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்பதாக கட்டளையாக பணித்திருக்கின்றானோ அவைகளை தமது வாழ்க்கையின் சகல சந்தர்ப்பங்களில் முடிந்த வரைக்கும் எடுத்து நடந்து கொள்ளும்படியாகவும், எவைகளிலிருந்து விலகி நடப்பது கடமையோ அதனால் ஈருலக வாழ்வும் பேரழிவையும் இழிவையும் சந்திக்க வேண்டதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டு விளக்கல்களாக அந்த வல்லவன் பணித்திருக்கின்றானோ அவைகளை முற்றாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படியாக ஆரம்பமாக அடிய நிற்கும். இரண்டாவதாக உங்களுக்கு நற்போதனை செய்து கொள்கிறேன். செயல்படுத்தக்கூடிய நல்லிதயத்தையும் நட்பாக்கியத்தையும் வல்லவன் அல்லாஹ் முதலில் எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ்வின் அன்புக்குரிய நல்லடியார்களே, பெரியோர்களே, வாலிப நண்பர்களே, எம்மை படைத்த அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அளவில்லாத அன்புள்ளவன், இரக்கம் உள்ளவன், கருணை உள்ளவன். அவனுடைய அன்புக்கும் அருளுக்கும் அளவு கிடையாது, கருணைக்கு கட்டுப்பாடு கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பமாக கலமை படைத்தான், பேனாவை படைத்தான்,
எழுது என்பதாக அல்லாஹ் உத்தரவிட்டான். எதை எழுத வேண்டும் என்பதாக கேட்டது. எனது கோபத்தை விட எனது ரஹ்மத்தை முந்தி விட்டதாக எழுதும்படியாக அந்த நாயன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உத்தரவிட்டான். சகோதரர்களே, பிரியார்களே, அவனுடைய கோபத்தை விட அவனுடைய அன்பும் அருளும் முந்தி விட்டது. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அன்பை பற்றி யாருக்கும் அளவு கூர்ந்து கூறிவிட முடியாது. அவனுடைய அன்பில் ஒன்றை மட்டும்தான் உலகத்துக்கு அவன் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். மாடுகள், ஆடுகள், மிருகங்கள் தன்னுடைய குட்டிகளோடு கருணை காட்டுகின்றது. பறவைகள் தன்னுடைய குஞ்சுகளோடு கருணை காட்டுகின்றது. பின் தாய் தந்தைகள் தன்னுடைய குழந்தைகளோடு இரக்கம் காட்டுகின்றார்கள். இப்படியாக கருணை என்ற அளவுக்கு எந்த அளவு தூரம் உலகத்தில் பறந்து கிடக்குகின்றதோ அந்த எல்லா இரக்கமும் அவனுடைய ஒன்றிலிருந்து சோழர்களே, பிரியார்களே, உலகத்துக்கு விநியோகம் செய்யப்பட்டது. பாக்கியான 99 அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த முஃமின்களுக்காக கொடுப்பதற்கு ஆகிரத்துடைய நாளைக்காக வேண்டி பயன்படுத்துவதற்கு அந்த நாயன் தன்னோடு வைத்துக் கொண்டிருக்கின்றான். அவருடைய விசேஷமான அன்புக்கு பாக்கியம் பெற்றவர்கள் நம்மையும் எல்லோரையும் சேர்த்தருவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அப்படியான அன்புக்குரிய நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இரக்கத்துக்குரிய அந்த நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் தாய் தந்தையர்களுடைய இரக்கத்தை ஓரளவுக்கு சொல்லலாம், அல்லது அவர்களுடைய அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சில செய்திகளையும் சொல்லி காட்டலாம். தாய் தன்னுடைய குழந்தைக்காக வேண்டிய எத்தகைய கஷ்டங்களை சுமக்குகின்றார். ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றிலே உருவாகிருந்தால் அந்த குழந்தையினுடைய ராகத்துக்காக தாய் தன்னுடைய சிரமத்தை எடுத்துக் கொள்கிறாள். குழந்தையினுடைய ராகத்துக்காக தாய் மருந்து அருந்துகிறாள். தாயுடைய வளர்ச்சிக்காக தாய் உணவு அருந்துகிறாள். அது கசப்பாக இருக்கலாம் குழந்தையினுடைய ராகத்துக்காக. லா தஷ்ரபானி ஹத்தா தஷ்ரப், லா யனாமானி ஹத்தா தனாம், லா யஸ்தரிஹானி ஹத்தா தஸ்தரிஹ். நீ ஓய்வெடுக்கிற வரைக்கும் அந்த தாயும் தந்தையும் ஓய்வெடுக்க மாட்டார்கள். அவ்விருவர்களும் நீ தாகம் தீருகின்ற வரைக்கும் அந்த தாயும் தந்தையும் தாகம் தீர மாட்டார்கள். நீ உணவு அறந்துகின்ற வரைக்கும் அந்த தாயும் தந்தையும் உணவு அறந்த மாட்டார்கள். இந்த அளவு தூரம் இரக்கம் உள்ளவர்கள் தாய் தந்தையர்கள். சோதரே, அந்த குழந்தையை உருவாகுவதற்கு தாயும் தந்தையும் காரணமானவர்களை தவிர இந்த குழந்தையை உருவாக்கியவர்கள் அல்ல. உலகத்தில் யாரும் உருவாகி இந்த குழந்தையாக வந்திருக்கின்றார்கள் அல்லது பெரும் மன்னர்களாக நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யாரும் தன்னுடைய உருவத்திற்கு தானே உருவம் அமைத்துக் கொண்டவர்கள் அல்ல. தாய் தந்தையர்கள் உருவம் அமைக்கவில்லை. அவன் தான் உங்களுடைய தாய்மார்களுடைய கற்பு அறைகளில் உருவம் அமைத்தவன் அவன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஆக இப்படியாக அந்த தாயும் தந்தையும் இவ்வளவு தூரம் இரக்கத்தை பகிர்ந்து கொள்கின்றார்கள். அந்த குழந்தை உருவாகுவதற்கு காரணம் என்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக மாத்திரம். குழந்தை உருவாகுவதற்கு காரணமாக இருந்த தாய்க்கும் தந்தைக்கும் இவ்வளவு கருணை என்றால் படைத்த காலிக்காக அல்லாஹ்வுக்கு எவ்வளவு தூரம் கருணை இருக்கும், எவ்வளவு தூரம் அன்பு இருக்கும். சகோதரர்களே, பெரியார்களே, உடலை கொடுத்தவன், உயிரை கொடுத்தவன், ரூஹை பற்றி கேட்கின்றார்கள். நபியே சொல்லுங்கள், அந்த ரூஹ் யாரால கொடுக்க முடியும், எங்கிருந்து கொடுக்க முடியும், எங்கிருந்து விநியோகம் செய்ய முடியும்? சோதர்களே, பிரியார்களே, நபியே சொல்லுங்கள், என்னுடைய கட்டளை என்பதாக சொல்லுங்கள். அது என்னுடைய கட்டளை என்பதாக சொல்லுங்கள். எத்தனை லட்சங்களையும் கொடுக்கலாம், எத்தகைய அடிப்படையிலும் வைத்தியம் செய்து முடிக்கலாம். உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டதென்றால் அந்த பிணத்தின் மீது எந்த பிரயோசனமும் கிடையாது. அவர்களுக்காக செலவழிக்கப்பட்ட பணத்திலும் எந்த லாபமும் கிடையாது. சோதர்களே, பெரியார்களே, எங்கிருந்து கிடைக்கக்கூடியது? அவனிலிருந்து கிடைக்கக்கூடிய ரூ. அந்த ரூகை கொடுத்த நாயன், உடலை கொடுத்த நாயன், உறுப்பை கொடுத்த நாயன், எமக்காக வான பூமிகளை சுழல செய்து கொண்டிருக்கக்கூடிய நாயன், பூர உலகத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நான், அந்த அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எத்தகைய கருணை உள்ளவன்! அவனுடைய கருணைக்கு அரண்முக்கு அளவுண்டா? சோதர்களே, பெரியார்களே, ஆக இத்தகைய நாயனாகி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தன்னுடைய அடியார்களோடு எல்லை இல்லாத அன்புள்ளவனாகி நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் தன்னுடைய அடியார்களோடு கோபமாக நடந்து கொள்கிறான்? ஏன் தன்னுடைய அடியார்களை கஷ்டப்படுத்துகிறான்? ஏன் தன்னுடைய அடியார்களை கவலைக்குள்ளாக்குகிறான்? ஏன் தன்னுடைய அடியார்களை கண்ணீர் வடிய செய்ய வைக்குகின்றான்? சோதர்களே, பெரியார்களே, ஏன் தன்னுடைய அடியார்களை பயமுறுத்தாட்டுகின்றான்? ஏன் முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை சோதர்களே, பெரியார்களை வீழ்ச்சி அடைய செய்துகின்றான் என்றெல்லாம் சோதர்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இரக்கம் உள்ளவன் அல்லவா? அவனை நம்பி வாழக்கூடிய நாம் அவனை புறக்கணிப்பவர்கள் அல்ல. அவனுக்கு சுஜூது செய்யக்கூடியவர்கள், அவனை நம்பக்கூடியவர்கள். அத்தகையவர்களோடு எத்தகைய அன்புள்ளவன், எந்தளவு தூரம் அவனுடைய அன்பும் அருளும் எம்மோடு இணைந்திருக்க வேண்டும், ஏன் எமக்கு கவலை உண்டாக்குகின்றான்? சகோதரர்களே, பெரியார்களே, அதுவும் இரக்கத்தின் காரணமாகத்தான், அதுவும் இரக்கத்துக்காகத்தான். சகோதரர்களே, எம்முடைய கண்களில் இருந்து கண்ணீரை வடிக்க செய்வதும் இரக்கத்துக்காகத்தான், எம்முடைய பொருளாதாரத்தின் நஷ்டத்தை உண்டாக்குவது இரக்கத்துக்காகத்தான், அன்புக்காகத்தான், எம்மை கலங்க வைப்பது சோதர்களே பெரியார்களே இரக்கத்தின் காரணமாகத்தான். சங்கைக்குரிய சோதர்களே பெரியார்களே, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு மறந்து விட்டுகின்றாள், ஆனால் குழந்தை கதறுகின்றது, கண்ணீர் வடிக்குகின்றது என்றாலும் அந்த தாய் பொருட்படுத்துவது கிடையாது, குழந்தையினுடைய அழுகுதலை, அந்த குழந்தையினுடைய கஷ்டத்தை பொருட்படுத்துவது கிடையாது, மறந்தை கசப்பான மறந்தை கஷ்டத்தோடு ஊட்டுகின்றார். கருணை இல்லாமல் அல்ல, கருணையின் காரணமாகத்தான் ஊட்டுகின்றார், இரக்கம் இல்லாமல் அல்ல, இரக்கத்தின் காரணமாகத்தான் அந்த கசப்பான மறந்தை ஊட்டுகின்றார். சோதர்களே பெரியார்களே, இதை மீறி இன்னும் சொல்வதாக இருந்தால் அந்த குழந்தையினுடைய உடலிலே ஏதோ வருத்தம் வந்து விட்டதென்றால் அறிவுள்ள டாக்டர் சொல்லுகின்றார், இந்த உடல் உறுப்பு மிகவும் பழுதாகி விட்டது, இந்த உறுப்பை அகற்ற வேண்டும், வெட்ட வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் அங்கிருக்கக்கூடிய தாயும் தந்தையும் அதற்காக வேண்டி கையெழுத்து போடுகின்றார்கள். ஆம், அந்த குழந்தையினுடைய கையை கலட்டுவதற்கு நான் அனுமதி தருகின்றேன், காலை இடித்து விடுவதற்கு அனுமதி தருகின்றேன். அங்கே குழந்தையினுடைய காலை வெட்டுவதற்கு அவருடைய கோபத்தில் அல்ல, குழந்தையினுடைய கையை அப்புறப்படுத்துவது கோபத்தினால் அல்ல, மாற்றமாக இரக்கத்தினால். எங்கே அந்த குழந்தையில் இருக்கக்கூடிய அந்த கையும் காலும் இருந்தால் முழு உடலும் போய்விடும், உயிரே போய்விடும். அதனால் அந்த கால் இல்லாமல் வாழட்டும், என் குழந்தையினுடைய முகத்தை பார்க்க வேண்டும் நான், கால் கையில்லாமல் வாழட்டும், என் குழந்தை பூமியில் வாழ வேண்டும், நான் அன்போடு அவனை அணைக்க வேண்டும். சகோதரர்களே பிரியார்களே, தாயும் தந்தையும் கையையும் காலையும் வெட்டுவதற்கு அனுமதி கொடுக்கின்றார்கள், அதுவும் இரக்கத்தினால் தான். இந்த உண்மை யாரும் மறுப்பது கிடையாது. இதுபோன்ற சகோதரர்களே பெரியார்களே, உலகத்தில் அடியார்களுடைய விடயத்தில், அதிலேயும் ஈமான்தார்களுடைய விடயத்தில், சகோதரர்களே பெரியார்களே, உலகம் முழுவதும் பல்வேறுபட்ட பயங்கரமான சூழல்கள் என்றால் ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிலைமையை ஏற்படுத்துகின்றான் என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இரக்கத்தின் காரணமாகவா, கோபத்தின் காரணமாகவா? கோபத்தின் காரணமாக இருக்கும் என்றிருந்தால் இந்த பூமியில் நானும் நீங்களும் பாக்கியாக இருக்க முடியாது. மனிதர்கள் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு அவன் உடனுக்குடன் பிடிப்பதாக இருந்தால், குற்றம் பிடிப்பதாக இருந்தால், இந்த பூமியுடைய முதுகுக்கு மேல் ஊர்ந்து செல்லக்கூடிய எந்த ஜீவன்களையும் விட்டு வைக்க மாட்டான். 40 வருடமாக திருடன் திருடனாகவே இருக்கின்றான், 40 வருடத்துக்கு திருட்டுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கின்றான். பிடிக்க தெரியாமல் அல்ல, மசூதிக்கு வருகின்றார், வரக்கூடிய மனிதர் விழுந்த அங்கே கால் உடைந்து போய் விடுகின்றது. ஆனால் 4 வருடம் அல்ல, 40 வருடங்களாக அங்கே பெரும் பெரும் கட்டடங்கள் ஏறி திருடி கொண்டிருக்கிறார். அவருக்கு ஏதும் நடப்பது கிடையாது. ஏன் அவருக்கு அப்படியாக செய்துவிட முடியாது? காலை ஏன் உடைக்க முடியாது? ஏன் கண்ணை திருட பொருளாக்க முடியாது? 40 வருடமாக வட்டியை சாப்பிடுகின்றார், ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட்டு வைத்திருக்கின்றான்? அவர்களை விட்டு வைத்திருக்கின்றான், பிடிக்கவில்லை, அதுவும் இரக்கத்தினால். பிடிப்பதாக இருந்தால், அவன் தண்டிப்பதாக இருந்தால் பூமியில் யாரும் பாக்கியாக இருக்க முடியாது என்பதனை குர்ஆன் சுட்டிக்காட்டுகின்றது. வலா யுஆக்கிதுல்லாஹு நஃபஸ பிமா கஸபூ மா தரக அலா அல்லாஹிஹா மின் தாப்பா. இந்த பூமியிலே முதுகுக்கு மேல் யாரையும் அவன் விட்டு வைக்க மாட்டான். என்றாலும் வலாக்கியோ அக்ஸிரஹும் இலா அஜலின் முசம்மா, என்றாலும் வரையறுக்கப்பட்ட தவணை வரைக்கும் அவர்களை தாமதம் கொடுக்கப்படுகின்றது, தாமதம் கொடுக்கப்படுகின்றது. அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டிக்கவில்லை, அன்பின் காரணமாக அவர்களை, சகோதரர்களே, அன்பின் காரணமாக சற்று இவர்களை தட்டி பார்க்குகின்றான். திருந்த வேண்டும், திரும்ப வேண்டும் என்பதற்காக. என்னுடைய அன்புக்குரியவர்கள் அல்லவா இவர்கள், அழிந்து போய்விடக் கூடாது. இதை அன்புக்குரியவர் படைப்பல்லவா, அவனுடைய விருப்பத்துக்குரிய மக்களுக்கு அல்லவா, ஈமான்தாரிகள் அல்லவா இவர்கள், வீணாகி போய்விடக் கூடாது, ஆகரத்தை பாழாக்கி விடக் கூடாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை தன் பக்கம் திருப்புவதற்காக வேண்டி, தன் பக்கம் நெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி, அடியார்களை உண்மையான அடிப்படையில் அவர்களை தன்னுடைய நேசர்களாக அமைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் மூலமாக எம்மை கலங்க வைக்கின்றான். அல்லாஹ் திருமறையில் தெளிவாக சொல்லிவிட்டான், நாம் அவர்களை சுவைக்க வைப்போம், அவர்களை ருசிக்க வைப்போம், வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அதனா, மிக அற்பமான ஒரு அதாபை கொண்டு, அற்பமான ஒரு வேதனையை கொண்டு, தூனல் அஸாபில் அக்பர், பிரமாண்டமான வேதனை அல்ல, கொடூரமான தண்டனை அல்ல, சாதாரணமான அற்பமான வேதனையை கொண்டு அவர்களை நாம் சுவைக்க வைப்போம். அல்லாஹ் முடிவை சொல்லுகின்றான், ஏன் நாம் அப்படி செய்கின்றோம்? அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவர்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக, அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக. அன்பார்ந்த சோதர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த நிலைமைகளை, மக்களை கலங்க வைப்பது, முஃமின்களை கலங்க வைப்பது, இஸ்லாத்தை சுமந்த இதயங்களை தடுமாற வைப்பது ஏன்? அவர்களை உண்மையான அடிப்படையில் அவன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக. நாம் அற்பமானவர்கள் அல்ல, நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் உயர்ந்தவர்கள். சோதர்களே, நாம் சிறுபான்மையினர்கள் அல்ல, நாம் பலம் வாய்ந்தவர்கள். நாம் அற்பமானவர்கள் அல்ல, நாம் உயர்ந்தவர்கள். சோதர்களே, பிரியார்களே, இந்த ஈமான்தார்கள் உயர்ந்தவர்கள், இந்த உயர்ந்தவர்கள் அசிங்கப்படுறவர்களாக ஆகிவிடக் கூடாதல்லவா? எனவேதான் அல்லாஹ் இவர்களை தன் பக்கம் உண்மையாகவே திருப்புவதற்காக வேண்டி அவன் சாதாரண சில நிலைமைகளை அவன் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றான், திருந்த வேண்டும், திரும்ப வேண்டும் என்பதற்காக. அங்குக்குரிய பிரியார்களே, சோதர்களே, அத்தனை பேர்களுடைய உள்ளங்களிலும் ஒரு வகையான கவலை அலைமோதி கொண்டிருக்கின்றது. அங்கே பரிபூரணமான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஹலாலை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம், அதன் மீது பொறிக்கப்பட்டிருந்த முத்திரைகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது. இதுக்கு அனுமதியும் கொடுத்து விட்டார்களா? என்ன பெரும் அநியாயம்! நாம் எப்படி ஹலாலை சாப்பிடுவது? ஈமான்தாரிகளுடைய இதயத்தில் இருந்து துடிப்பு இருக்க வேண்டும் என்பது கடமைதான், கட்டாயம்தான். ஈமான்தாரிகள் அல்லவா சோதர்களே, பெரியார்களே, இஸ்லாமியர்கள் அல்லவா? ஆனால் கவலை, அந்த இஸ்லாமியர்கள் சோதர்களே சாதாரணமாக தொட்டு கொண்டிருக்கக்கூடிய ஹராத்தை பற்றி அஞ்சுகின்றார்கள், ஆனால் முழுமையாக சாப்பிடுவது பூரா ஹராம், அந்த ஹராத்தை பற்றி சிந்திப்பதே கிடையாது. காலமெல்லாம் சம்பாத்தியம் வட்டியோடு, காலமெல்லாம் சம்பாத்தியம் லஞ்சத்தோடு, காலமெல்லாம் தன்னுடைய பையில் நிறையக்கூடிய பணம், தேவையை சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய பணம் அடுத்தவர்களுடைய சொத்திலிருந்து சுரண்டப்பட்டது. சோதர்களே, பெரியார்களே, அடியார்களுடைய விடயத்தில் ஆத்திரம் வருகின்றது, ஏன் இப்படியான நிலைமை வந்துவிட்டது என்பதாக. ஆனால் முஸ்லீம்களுடைய வியாபாரத்தை, அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலை, அவர்களுடைய சோழர்களே, பெரியார்களே, அவர்களுடைய வருவாய் முதலீட்டு அமைப்புகளை சிந்தித்து பார்த்தால் ரொம்ப பயங்கரமான நிலை அல்லவா? எல்லா வகையான பொருட்களிலும், எல்லா வகையான வியாபாரத்திலும் கலப்பிடம், எல்லாத்திலையும் கலப்பிடம், ஏமாற்றம், அநியாயம். சோழர்களே, இதை பற்றி சிந்திப்பதே கிடையாது. ஆனால் அங்கே ஹலால் உத்தரவு இருக்குகின்றதா என்ற ஒரு பார்வை மட்டும் பார்க்கப்படுகின்றது. தன்னுடைய வாழ்க்கை பூரா பார்க்க வேண்டிய அடிப்படையான அம்சம், எந்த அளவு தூரம் பேணினார்கள், எந்த அளவு தூரம் பயந்தார்கள். இப்ராஹிம் அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலை எமக்கு முன்பதாக வாழ்ந்த நல்லவர்களில் பெரும் அல்லாஹுடைய நேசர்களில் ஒருவர், அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஏன் நீங்கள் அதிகமாக தம்சம் தண்ணீரை குடிப்பதை காணுவதாக காணவில்லையே? சோழர்களே, என்னவென்று சொல்லுகின்றார்கள், தம்சம் குடிப்பது என்பது மிகப்பெரிய இபாதத், அது தனது வாழ்க்கைக்கு கிடைப்பதே பாக்கியமான செய்தி. அவரிடத்தில் கேட்கப்படுகின்றது, ஏன் அதிகமாக தம்சம் குடிப்பதாக காணவில்லை, என்ன விடயம்? சொல்லுகிறார், தம்சமை குடிக்க மாட்டேன் என்பதற்கல்ல, நான் குடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த தம்சமை அள்ளி இறைப்பதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட வாளி இருக்கின்றது அல்லவா, அது ஹலாலா ஹராமா என்பதில் எனக்கு சந்தேகம் வந்து விட்டது. லம்சமில் ஹராம் இல்லை என்றாலும் கூட அதனை அள்ளி இறைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய வாளி இருக்கின்றது அல்லவா, அதில் எனக்கு சந்தேகம் வந்து விடுகின்றது. அதனால் தான் நான் அவை தவிந்து கொள்கின்றேன் என்ற கருத்தை அந்த அளவு தூரம் தனது பரிசுத்தமான தன்மை வெளிப்படுத்தி காட்டுகின்றார்கள். சோழரை உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சுத்தமாக அமைய வேண்டும் அல்லவா? எப்பொழுது அது களங்கமாகி விடுகின்றதோ, சோழர்களே, பெரியார்களே, எமது இபாதத்துகள் களங்கமாகிவிடும், எமது இபாதத்துகள் அத்தனையும் பாழாகி போய்விடும். அந்த உண்மை அவர்களும் புரிந்து கொண்டார்கள், நாம் புரியாவிட்டாலும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இவர்களுடைய ரத்தத்தை நாசமாக்க வேண்டும். இவர்கள் பெரும் ஆபிதர்களாக இருக்கலாம், பெரும் மாட்டவர்களாக இருக்கலாம், ஆஜிகளாக இருக்கலாம், அத்தனையும் பாழாகி போய்விடும். இவர்கள் கரம் ஏந்துவார்களாக இருந்தால், கையேந்துவர்களாக இருந்தால், இவர்களுடைய அழைப்புக்கு எந்த பதிலும் அவன் புறத்திலிருந்து கிடைக்க மாட்டாது என்ற உறுதி அவர்களுக்கு இருக்குகின்றது. எனவேதான் முதன்மையாக அவர்கள் கை வைத்த விடயம் ஹலால் வேண்டாம், ஹலால் வேண்டாம். அன்புக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, எதையும் சாப்பிடட்டும், எப்படியும் சாப்பிடட்டும், சகோதரர்களே உடலில் ஓடக்கூடிய ரத்தம் அறாமாக மாறும் என்றால் இவர் எத்தனை முறைதான் அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்தினாலும் கண்ணீர் விட்டாலும் சகோதரர்களே இவருடைய அல்லாஹ் இவருடைய வேண்டுதலுக்கும் இவருடைய விவாதத்துக்கும் எந்த மதிப்பும் கிடைக்க மாட்டாது. தனிமிக்க சோதர்களே பெரியார்களே, இந்த அடிப்படையில் முதன்மையாக என்பது எமது தொழிலை பற்றி சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எப்படியோ சம்பாதிப்பது, எப்படியோ பணம் திரட்டுவது என்பது கிடையாது. பொதுவாக சொல்லுவார்கள் அல்லவா, தமிழர்கள் சொல்லுவார்கள், தமிழிலே சொல்லுவார்கள், நாய் இற்ற காத்திருக்கிறது அல்லவா அது குறைக்குமா? நாய் இருக்கின்றது, நாய் குறைக்கும், ஆனால் நாயை விட்டு ஒருவன் வியாபாரம் செய்தால் அது குறைக்குமா? சோதர்களே, ஏதோ பணம் தானே, நாயை விட்டாயிலும் தனக்கு பணம் வந்து விட்டால் சரிதானே. வேப்பெண்ணை என்பது கசக்கும், ஆனால் வேப்பெண்ணை விட்ட காசி கசக்குமா? இல்லையே சோதர்களே. இந்த தத்துவத்தில் எத்தனை பேர் பணம் சம்பாதிக்கின்றார்கள்? உலகத்தில் எப்படியோ பணம் சம்பாதித்தால் சரிதானே, அதெல்லாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம், எப்படியோ பையை நிறைக்க வேண்டும். அன்புக்குரிய சோதர்களே பிரியார்களே, அடிப்படையான அம்சம் ஹலால் ஹராத்தை கைவிட்டு விட்டார்கள் சோதர்களே. நாமும் ஆத்திரப்படுகின்றோம், ஏன் இப்படி நடந்து விட்டது என்பதாக. இதை பாதுகாப்பதற்கான ஒரு பாரிய திட்டம், அந்த திட்டமும் ஏன் தருகின்றது, கவலை வருகின்றது. முழுசாக எம்மை ஒரு பக்கம் திரும்பி பார்க்க வேண்டும். எமது சம்பாத்தியத்தினுடைய வழிகள் எந்த சிறையில், எந்த அடிப்படையில் சோதர்களே சென்று கொண்டிருக்கின்றது. நியாயமான விலை தாருங்கள் என்பதாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், நீ எவ்வளவு விலை சொல்லுகின்றாய், 100 திருகம் தரலாமா என்பதாக கேட்கின்றார். இல்லை இதை விட கூடுதலாக தரலாமே, அப்படியானால் 200 திருகம் தரலாமா, இல்லை இதை விட கூடுதலாக தரலாம், இல்லை 300 திருகங்கள் தரலாமா, இல்லை தாயே இதை விட கூடுதலாக தரலாம், என்ன பரிமாற்றம் பண்ணுகிறீர்களா? இல்லை இந்த துணிக்காக வேண்டி நியாயமான விலையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வியாபாரியை கூட்டி வாருங்கள், அவர் என்ன விலை தீர்மானிக்கின்றாரோ அப்படி செய்யலாம். சகோதரர்களே பெரியார்களே, இந்த பெண்மணி செல்லுகின்றார், ஒரு வியாபாரியை கூட்டி வருகின்றார். அந்த வியாபாரி வந்து சொல்லுகின்றார், இந்த துணிக்காக எந்த அளவு தூரம் நீங்கள் விலையை மதிக்கின்றீர்கள், மதிப்பீடு செய்கின்றீர்கள்? அவர் சொன்னார் 500 திருகம் என்பதாக. அந்த பெண்மணியிடத்தில் 500 திருகத்தை மாம் அவர்கள் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொடுக்கின்றார்கள். அந்த பெண் அந்த மூதாட்டி சந்தோஷத்தோடு திருப்தியோடு திரும்பி செல்கின்றார். சகோதரர்களே, எத்தகைய வியாபாரி, எப்படியான வியாபாரி! அடுத்தவரை எப்படியாவது மடக்கி தனக்கு பயனடைய வேண்டும் என்பதை சிந்திப்பவர் அல்ல. அவரும் லாபம் அடைய வேண்டும், நானும் லாபம் அடைய வேண்டும், அவரும் திருப்தி அடைய வேண்டும், நானும் திருப்தி அடைய வேண்டும். அவர்களே, இந்த அடிப்படையில் வியாபாரிகள் வியாபாரிகளாக இருப்பார்களாக இருந்தால் எத்தனையோ மாற்று மதத்தவர்கள் புனிதமான மார்க்கத்தை தலைமையில் சுமந்திருப்பார்கள். கண்ணியமிக்க சோதர்களே பிரியார்களே, ஏதோ அடிப்படையில் சம்பாதிப்பதல்ல, அல்லாஹ்வை பயந்து சம்பாதிப்பது. அந்த விடயத்தில் ஹலால் ஹராத்திலே ஆத்திரம் வருகின்றது, ஆனால் அடிப்படையை சிந்திப்பது ஒருபுறம் எம்மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. மறுபுறத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே பிரியார்களே, ஹிஜாபை பற்றி கவலை வருகின்றது அல்லவா? முஸ்லிம்கள், முஸ்லிம் தாய்மார்கள், சகோதரிகள் தம்மை மூடி மறைத்து வாழக்கூடிய அந்த அடிப்படையான அழகான ஆடையை ஏன் இவர்கள் அப்புறப்படுத்துவதற்காக குரல் கொடுக்கின்றார்கள்? ஏன் இப்படியான நிலை வந்து விட்டது என்பதாக சகோதரர்களே, அன்புக்குரிய வாலிப நண்பர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உண்மையான கண்ணியமான ஆடை, அழகான ஆடை, தனது அழகு தனது கணவனுக்கு மாத்திரம் காட்டப்பட வேண்டிய அழகு. ஒரு பெண்ணுடைய அழகு தனது கணவனுக்கு எப்படியும் காட்டலாம், ஆனால் அந்த அழகும் அந்த நிலையும் தெருவில் செல்பவர்களுக்கெல்லாம் காட்டக்கூடியதா? இல்லை அது அழகாக மூடப்பட வேண்டியது அல்லவா? ஆனால் இன்று அந்த அபாயாவின் மூலமாக அல்லது அந்த ஹிஜாபின் மூலமாக எப்படியான கண்ணோட்டம் என்றால், எப்படியான சுதந்திர சிந்தனை என்றால், எங்கே ஹிஜாபை அணிந்து கொண்டால் எப்படியும் தெரியலாம், எங்கும் போய் வரலாம், எந்த இடத்துக்கும் போகலாம், தாராளமாக தனிமையில் சோழர்களே எந்த இடத்துக்கும் சென்று வரலாம் என்ற சுதந்திரமான, ஏன் நான் தன்னை மூடிக்கொண்டேன், தன்னை முழுக்காக தன்னை மூடிக்கொண்டு விட்டேன், எனவே நான் எந்த இடத்துக்கும் போகலாம், எப்படியும் போகலாம், தன்னுடைய எல்லா விஷயத்துக்கும் தானே கை கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் சுதந்திர சிந்தனை வந்துவிட்டது. சரியான சோழர்களே, ஒரு பெண்ணுடைய ஹிஜாப் என்ன? ஒரு பெண்ணுடைய ஹிஜாபுடைய முதலாவது கட்டம் என்ன? அந்த பெண்ணுடைய ஹிஜாபுடைய முதலாவது கட்டம் அந்த பெண் இல்லத்தில் இருப்பதுதான், அவளுடைய வீட்டில் அவள் தங்கியிருப்பது அவளுடைய முதலாவது ஹிஜாபுடைய முதல் தரம். அங்கே அவள் பெண் என்பவள் அங்கே வீட்டிலே தங்கி இருக்க வேண்டும் என்பதை பற்றி குர்ஆன் தெளிவாகவே தீர்ப்பு சொல்லிவிட்டது. وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى وقرن في بيوتكن அந்த பெண்மணிகள் அவர்களுடைய வீடுகளிலே தங்கி இருக்கட்டும். ولا تبرجن تبرج الجاهلية الأولى மடமை காலத்தினுடைய ஆரம்ப மடமை காலத்தில் எப்படியாக பெண்மணிகள் உலாவிச் சென்றார்களோ அதுபோல் அவர்கள் வெளியில் வர வேண்டாம். சகோதரர்களே பிரியார்களே, இது குர்ஆனுடைய சட்டம், யாருடைய கருத்தும் அல்ல, யாருடைய சொந்த சிந்தனை அல்ல, அல்லாஹ்வுடைய வழி. அன்புக்குரிய பிரியார்களே சகோதரர்களே, ஆனால் அதையெல்லாம் மறந்து எனக்கு சுதந்திரம் இல்லையா, ஏன் எங்களை அடக்கி கிடக்குகின்றார்கள், ஏன் எம்மை அடக்கி ஒடுக்குகின்றார்கள், என்னால் ஏன் நடக்க முடியாது, ஏன் சாதிக்க முடியாது என்றெல்லாம் பேசப்பட்டதுதான் என்றெல்லாம் சகோதரர்களே பிரியார்களே, பெண்மணிகளை எல்லாம் வீட்டில் இருந்தவர்களை எல்லாம் ரோட்டுக்கு தள்ளிவிட்டார்கள். அவர்கள் கண்ணியமாக வீட்டில் இருக்க வேண்டியவர்கள். ஆனால் அத்தனை பேர்களும் எமக்கும் ஆண்களை போட்டு சுதந்திர வேண்டும், நாமும் சம உரிமை பெற்றவர்கள் என்ற அடிப்படையில் சகோதரர்களே பெரியார்களே முழுமையாக சுதந்திரம் தேட ஆரம்பித்தார்கள். சகோதரர்களே, ஹிஜாபை அணிந்து கொண்டு எப்படியும் செல்லலாம் என்ற சுதந்திர சிந்தனை வந்துவிட்டது. முதன்மையாக அவர்கள் வீட்டில் இருக்க வேண்டியவர்கள் கடுமையான தேவை வருகின்றது. கடுமையான அடிப்படையில் அவன் வைத்தியத்துக்காக வெளியில் செல்ல வேண்டும், கட்டாயமான தேவைக்காக வெளியில் செல்ல வேண்டும் என்றால் அந்த பெண் தன்னுடைய முழுமையாக மூடி மறைத்து தன்னுடைய கணவனோடு தனக்கு மகரமானவர்களோடு வெளியில் செல்ல வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய, இஸ்லாம் கொடுக்கக்கூடிய, என் தாய்மார்களை பராமரிப்பதற்காக பாதுகாப்பதற்காக காட்டக்கூடிய வழி. ஆனால் சகோதரர்களே பிரியார்களே, இதற்கு மாற்றமாக சுதந்திரமான அடிப்படையில் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் அல்லவா, ஹிஜாபை அணிந்து கொண்டு எங்கும் செல்லலாம் என்பதாக சிந்திக்க ஆரம்பித்தார்கள் அல்லவா, தனிமையில் போகலாம் என்பதாக சிந்திக்க ஆரம்பித்தார்கள், இரவிலும் செல்லலாம் பகலிலும் செல்லலாம். சகோதரர்களே பிரியார்களே, எல்லாவற்றுக்குமாகத்தான் அல்லாஹ் அடுத்தவர்கள் மூலமாக எமக்கு பாடம் போகின்றான். நீ பரிசுத்தமான பெண், நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு திரும்பிச் செல் என்பதாக அவர்கள் மூலமாக எமக்கு படிப்பினை ஊட்டுகின்றான். கோபத்தினால் அல்ல இரக்கத்தினால் எம்மை எல்லாம் நாம் என் சகோதரிகள், என் தாய்மார்கள் இருக்க வேண்டிய இடத்துக்கு கண்ணியமாக போய் இருந்து கொள்ளுங்கள் என்பதற்கு என்று சொல்லாமல் சொல்லுகின்றார்கள். அந்த சகோதரர்களே பிரியார்களே, இந்த இடத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் தான் அல்லது இஸ்லாமிய சகோதரிகள் தான் மறுபுறமாக சிந்திக்குகின்றார்கள். இவர்கள் எல்லாம் என்னை அடையாளம் கண்டுகொள்கின்றார்கள். இப்படி இவர்கள் மூடிக்கொண்டு செல்வதனால் தான் இப்படி பேச ஆரம்பித்து விட்டார்கள். இப்படியாக செல்வதன் காரணமாகத்தானே அசிங்கமாக மார்க்கத்தை அவர்கள் தூட்ட ஆரம்பித்து விட்டார்கள். சகோதரர்களே பெரியார்களே, அதனால் தான் நாம் அப்படி நடந்து கொள்வது கிடையாது. எத்தகைய மோசமான சிந்தனை சகோதரர்களே, ஒரு இஸ்லாமிய ஈமான்தார்கள் பேசக்கூடியது, சிந்திக்கக்கூடிய ஒரு விடயமா? நாம் இப்படியாக மூடுவதில்லை, நாம் இப்படியாக நடந்து கொள்வதில்லை, நாம் அடுத்தவர்களைப் போன்று சென்று கொண்டிருக்கின்றோம், அடுத்தவர்களைப் போல ஆடை அணிகின்றோம், அடுத்தவர்களைப் போல என் தாயை, அடுத்தவர்களைப் போல என் சகோதரியை நடத்துகின்றோம் என்றால் இப்படி சிந்திப்பது சகோதரர்களே மிகப்பெரிய அபாயம். எங்கே ஒரு வகையில் இஸ்லாம் எமக்கென்று ஒரு சரியத்தை வகுத்து தருகின்றது, இஸ்லாமிய ஆடையை அறிமுகப்படுத்துகின்றது. நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அடிப்படையில் அல்லாஹ் திருமறை தெளிவாக சொல்லுவோம். அவருடைய மனைவிமார்களுக்கும் உங்களுடைய சகோதரிகளுக்கும் சொல்லுங்கள், அவர்களை அவர்கள் அழகான முறையில் மூடிக்கொள்ளும்படியாக தெளிவாக குர்ஆன் சொல்லுகின்றது. அவர்கள் தட்டித்தட்டில் நடக்க வேண்டாம், அவர்கள் அண்மி ஆனவர்களுக்கு மத்தியில் குரலை உயர்த்தி பேச வேண்டாம். இப்படியெல்லாம் பேச்சுக்கு ஒரு தடை விதிக்குகின்றது, நடைக்கு ஒரு தடை விதிக்குகின்றது, ஒரு அடக்கத்தை சொல்லிக் கொடுக்குகின்றது. இந்த வரம்புகள் எல்லாம் மீறி தாராளமாக நடப்போம், முஸ்லிம்களை போன்று காட்டிக்கொள்ள தேவையில்லை. நாம் அடுத்த இப்படியாக செல்வதனால் தான் இவர்கள் இப்படி ஏற்றுகின்றார் என்று சிந்திப்பது எங்கே? இஸ்லாம் இப்படியான வசனங்கள் சொல்லும் பொழுதும் அதை மீறி சிந்திப்பது எங்கே? குஃப்ரின் பக்கம் கொண்டு சென்று விடுமோ என்று பயமாக பயப்பட வேண்டிய உண்மையாக இருக்கின்றது. சோர்களே, முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் அப்படி சிந்தனை வருவதை குஃப்ரின் பக்கம் சென்று விடுமோ, எடுத்து சென்று விடுமோ என்பதாக பயப்பட வேண்டும். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, பிரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கத்தின் காரணமாகத்தான் என்னை இப்படியான அடிப்படையில் அவன் பக்கமாக முழுமையான மூமினாக மாற வேண்டும் என்பதாக அவன் எமக்கு வலி உணர்வூட்டிக் கொண்டிருக்கின்றான். எமது முழுமையான வியாபாரங்களை ஹலாலாக்கிக் கொள்வதற்கு, எமது ஹிஜாபை சுத்தமான முறையில் சுத்தமான ஹிஜாபாக அமைச்சுக் கொள்வதற்கு, உண்மையான அடிப்படையில் முஸ்லிமான பெண்கள் முஸ்லிமான பெண்களாக உடை அணிவதற்கு, இதற்கு மாற்றமாக சோர்களே, இன்றைய அபாயாக்கள் ஹிஜாபுகள் எத்தகைய நாகரிக ஹிஜாபுகள் ஹிஜாபுகளாக நவ நாகரிகமான அபாயாக்கள் வெளிநாடுகளில் தெரிவிக்கப்படுகின்றதாம் நவ நாகரிகமான ஹிஜாபுகள் எவ்வளவு பெரிய அநியாயம் சோர்களே. அளவை மறைப்பதற்காகத்தான் அந்த அபாயாவும் ஹிஜாபும் அணிவிக்கப்படுகின்றது, இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. அதிலும் அலங்காரம், அதிலும் சோதர்களே நாகரிகம், அதிலும் நாகரிகம். இப்படியாக சோதர்களே, பெரியார்களே, மார்க்கத்தை ஒரு வகையாக நாம் மாற்றிக் கொண்டோம் அல்லவா? என்னை முழுமையாக மார்க்கத்தின் பக்கம் திருப்பி திருத்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பாடுகளை செய்திருக்கின்றான் என்பதாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இதே போன்ற சோதர்களே, எமது வாழ்க்கையில் சாதாரணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய முஸ்லிம்கள் லக்ஷரி வாழ்க்கை என்பதாக வாழ்வது என்பது சுவன வாழ்வு சோதர்களே. அங்குதான் மாளிகை, அங்குதான் அப்படியான வாழ்க்கை. ஆனால் உலகத்தில் அப்படியான தாம்பீகமான வாழ்க்கை, ஒரு மகனுடைய கல்யாணத்துக்கு 2 கோடி செலவழிக்கின்றார், 3 கோடிகள் செலவழிக்கின்றார். சோதர்களே, எப்படி சம்பாதித்தாய் என்பதும் ஒரு கேள்வி, எப்படி செலவழித்தாய் என்பதும் ஒரு கேள்வி, எப்படி சம்பாதித்தாய் என்பதும் ஒரு கேள்வி, எப்படி செலவழித்தாய் என்பதும் ஒரு கேள்வி. ஏன் ஒன்று பணத்தை ஏன் இப்படி செலவழித்தாய் என்பதாக அவன் கேட்பதற்கு என்ன உரிமை இருக்கின்றது? ஏன் அவன் கேட்க வேண்டும்? சோதரிகளை, பிறக்கும் பொழுது ஒரு துணி துண்டு கூட இல்லாமல் நிர்வாணமாகத்தான் முழுப்பெயரும் பிறந்தோம். அவன் தான் எமக்கு ஆடை அளித்தான், அவன் தான் எமது கையிலே பணத்தையும் தந்தான், தந்தது கூட அவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அதனால் அவன் உரிமையோடு கேட்கின்றான், எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய், நான் தந்ததில் எப்படி செலவழித்தாய் இருக்கின்றன என்பதற்காக அடுத்தவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் பாருங்கள், முஸ்லிம்கள் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றார்கள், இப்படியாக கட்டுகின்றார்கள், இப்படியாக டாம்பிகமாக நடக்கின்றார்கள், எமது சொத்தை எமது நாட்டில் இருந்து கொண்டு. சோதர்களே, எமது டாம்பிகத்தையும் எமது விசாலமான நிலைமைகளையும் கண்டு அவர்கள் ஆத்திரம் அடையக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் அடக்கமாக வாழ வேண்டும் என்பதை அவன் விரும்புகின்றான், அவன் அடக்கமாக வாழ வேண்டும் என்பதை விரும்புகின்றான். கண்ணியமிக்க சோதர்களே, பிரியார்களே, ஆக இப்படியாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏன் நிலைமைகளை ஏற்படுத்தினான் என்றால் முழுமையாக எம்மை திருத்திக் கொள்ள வேண்டும், லஅல்லஹும் யர்ஜிஊன் அவர்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான். இல்லை என்றால் சோதர்களே, நாம் பலசாலிகள், அல்லாஹ் எமக்கு எத்தகைய பாக்கியங்களை தந்திருக்கிறான், ஈமானை தந்திருக்கின்றான், ஈமானுடைய அமால்களை தந்திருக்கின்றான். அந்த ஈமானும் அமாலும் எவ்வளவு பலம் சோதர்களே, எத்தகைய சக்தி உள்ளது சோதர்களே, பிரியார்களே. உலகத்தில் நாம் சிறுபான்மையினர்களாக இருக்கலாம், ஆனால் ஈமான்தாரிகள் சோதர்களே, தொழுகை உள்ளவர்கள், நோன்புள்ளவர்கள், கையேந்தினால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுடைய புறத்தில் இருந்த மலக்குகளை இறக்கி வைப்பதற்கு சக்தி உள்ளவர்கள் சோதர்கள், இவர்களுக்கு அணுகுண்டை தான் தயாரிக்க முடியும், ஆனால் மீன்கள் கையேந்தினால் மலக்குகளை பூமிக்கு இறக்க முடியும். ஒரு ஜிப்ரீலுடைய சக்தி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அங்கே லூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கவுங்கள் வாழ்ந்தார்கள் அல்லவா, அந்த பிரதேசத்தை அழிப்பதற்காக அல்லாஹ் முடிவு செய்தான். எப்படி முடிவு செய்தான்? அவர்களை தலைகீழாக புரட்டப்பட்டார்கள், தலைகீழாக அந்த பூமி புரட்டப்பட்டது, தண்ணீரை சேர்க்கையில் ஈடுபட்டார்கள். அவர்களை இன்றைய காலத்தில் எந்த பாவம் தான் இல்லை என்பதாக சொல்வது, எல்லா வகையான பாவங்களும் ஒன்று மொத்தமாக சோதர்களே, பாவத்தினுடைய சூழல். அல்லாஹ் ஜல்லாலுஹு அப்படியாக ஒரு கூட்டத்தை எமக்கு முன்பதாக மறுபுறமாக அந்த பூமியை தலைகீழாக புரட்டி அளித்தான். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மாத்திரம் தனது இறக்கைகளில் ஒன்றை அதனை சோர்களே வானத்தின் பக்கமாக உயர்த்த மறுபுறமாக புரட்டினார்கள். 600 இறக்கைகள் அல்ல, இத்தகைய பலமுடைய ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் சோர்களே மலக்குகளை இறக்குவதற்கு அந்த அளவுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் இந்த உம்மத்தினர்கள், இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்கள், இந்த முஃமின்கள். நாம் சோர்களே சாதாரணமானவர்கள் அல்ல, பலம் அற்றவர்கள் அல்ல, நாங்கள் சிறுபான்மையினர்கள் அல்ல, சோர்களை சிறுபான்மையினர்களாக இருக்கலாம் என்றாலும் பலம் வாய்ந்தவர்கள், சக்தி உள்ளவர்கள் சோதர்களே. இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்கள் அடுத்தவர்கள் மாற்று மதத்தவர்கள், இவர்கள் மூமின்கள் மூமின்களாக வாழ்வார்களாக இருந்தால் இவர்களோடு மோத முடியாது, இவர்களோடு முகம் கொடுக்க முடியாது, இவர்களால் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து விடுவார்களாக இருந்தால் இவர்களோடு நமக்கு நின்று பிடிக்க முடியாது என்ற உண்மையை புரிந்து கொண்டவர்கள் அவர்கள். தென்னிய சோதர்களே, பிரியார்களே, மிகப்பெரிய ஆட்சி காலத்தில் ருஸ்தம் என்ற கூடியவன் பெரும் தடையோடு வந்திருக்கின்றான். முஸ்லிம்கள் அங்கே அணிவகுத்து நிற்கின்றார்கள். யுத்த காலத்திலே இதற்கு மத்தியில் தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது. தொழுகையுடைய நேரத்திலே அங்கே உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோழர்களுக்கு அறிவிப்பு செய்யப்படுகின்றது, தொழுகைக்காக அணிவகுப்புகளை சரி செய்யும்படியாக. எங்கே யுத்த மைதானத்திலே தூக்கத்தில் இருக்கும் போது அல்லாஹ் அக்பருடைய சத்தம் பேசுகின்றது. அங்கே 5 மணிக்கு படுக்கையை உதறிவிட்டு அல்லாஹுக்கு முன்பதாக சுஜூத் செய்ய வர வேண்டும் என்பது அல்ல. சோதரிகளே, பெரியார்களே, யுத்த மைதானத்தில் அணிவகுப்புகளை சீர் செய்யும்படியாக அங்கே உத்தரவு வருகின்றது. இதையெல்லாம் மறுபுறத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றான் ருஸ்தும். சோதரிகளே, பெரியார்களே, அவன் என்ன சொன்னான்? அக்கல உமர் கபிதி, என் ஈரலை உமர் திண்டு விட்டார், என் ஈரலை உமர் சாப்பிட்டு விட்டார். அவன் புரிகின்றான், இந்த முக்மீன்கள் யுத்த மைதானத்திலும் இவர்கள் சுஜூது செய்ய ஆரம்பித்து விட்டார்களே, இவர்களை நான் எவ்வாறு மோதுவது? ஆயுதத்தோடு மோதுவதாக இருந்தால் எமது ஆயுதங்கள் ஜெயித்துவிடும். ஆனால் இவர்களோ அல்லாஹோடு தொடர்புள்ளவர்கள், யுத்த மைதானத்திலும் சுஜூதை மறந்தவர்கள் அல்ல. எனவே சொல்லுகின்றான், அந்த தத்துவத்தோடு சொல்லுகின்றான், உமர் என் ஈரலை சாப்பிட்டு விட்டார். அந்த ருஸ்துவுக்கு விளங்குகின்றது, இந்த முக்மீன்களுடைய மால் ஒன்றும் செய்துவிட முடியாது. இன்றைய ருஸ்தும்களுக்கும் விளங்குகின்றது, இந்த முக்மீன்கள் முக்மீன்களாக வாழ்ந்தால் இவர்களோடு நமக்கு மோத முடியாது, தலை நிமிர்ந்து வாழ முடியாது. சகோதரர்களே, பிரியார்களே, ஆனால் பரிதாபம், முக்மீன்கள் நாம் விளங்கவில்லை. எமது பலத்தை, எமது தொழுகையை, எமது நோன்பை, எமது சுஜூதை, எமது குணுவத்தை, அல்லது எமது துவாவை, சகோதரர்களே, நாம் யார் என்பதனை புரிந்து கொள்ளவில்லை. சகோதரர்களே, எமது உணவை, எமது உடுப்பை, எல்லா அங்க அங்கமாக சொல்வதாக இருந்தால் ஷரியத்தினுடைய சகல நடவடிக்கைகளும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நமக்கு தரப்பட்டது. அன்பு நபியின் மூலமாக சொல்லி தரப்பட்டது. யார் யாரோ தங்கள் மனு இச்சைகள் மூலமாக கருத்துக்கள் சொல்லப்பட்டதல்ல ஷரியத் என்பது. ஷரியத்தினுடைய ஒவ்வொரு அம்சமும் அல்லாஹ்வினால் தரப்பட்டது. இவர்கள் எடுத்துக் கொள்வார்களாக இருந்தால், அந்த வழியில் நடப்பார்களாக இருந்தால் இவர்களை கண்டு பயப்படுகின்றார்கள். உண்மை முக்மீனாக வாழக்கூடியவர்களோடு பயப்படுகின்றார்கள். முழுமையான முக்மீனாக காட்சியளிக்கின்றார்கள். இவர்களை கண்டுதான் பயப்படுகின்றார்கள். அரைகுறை முக்மீன்களை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை, அவர்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. எனவே எங்கே முழுமையாக இவர்கள் நடந்து கொள்கின்றார்களா? இவர்களுக்கு பேர் சூட்டுகின்றார்கள் பயங்கரவாதிகள், கடும் போக்குவாதிகள், தீவிரவாதிகள் என்றெல்லாம் பெயர் சூட்டுகின்றார்கள். யாருக்கு முழுமையாக மார்க்கத்தை யார் எடுத்துக் கொள்கின்றார்களோ இவருக்குரிய பட்டம் தான் இது. அவர்கள் ஏன் அப்படி சொல்லுகின்றார்கள்? அவர்களை கண்டுதான் அவர்கள் அஞ்சிருந்தார்கள். அரைகுறையாக இருப்பது என்பது அவர்களுக்கு அக்கறையே இல்லை. இன்னை கண்ணியத்துக்குரிய சோதர்களே, பிரியார்களே, அல்லாஹ் எந்த தீனுடைய இஸ்லாத்தை தந்திருக்கின்றானோ அது மிக பலம் வாய்ந்தது. எந்த ஈமானோ அந்த ஈமான் சோதர்களே அல்லாஹோடு உள்ள ஈமான் அல்லவா? அல்லாஹை நம்பியவர்கள் அல்லவா? அல்லாஹுடைய பலம் என்ன? அவருடைய சக்தி என்ன? அவருடைய முடிவு என்ன? சகோதரர்களே, பெரியார்களே, பூர உலகத்தினுடைய ரப்பு எம்மோடு இருக்கின்றான், நாம் அவனோடு ஆக வேண்டும். மன் காணவில்லாஹி கான அல்லாஹு லஹு, யார் அல்லாஹுக்காக ஆகுவார்களோ அல்லாஹ் இவர்களுக்குரியவர்களாக ஆகிவிடுவான் என்பது அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உண்மையாக இருக்கின்றது. எனவே கண்ணியமிக்க அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ஏன் நிலைமைகளை தந்தான்? எந்த நிலைமைகள் என்றால் எம்மை எல்லாம் முழுமையாக அவன் பக்கம் திருப்புவதற்காக வேண்டி, எம்மை முழுமையாக சீர்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி. அப்படி ஆகிவிடுவோமாக இருந்தால் எமது துவாவுக்கும் எமது தொழுகைக்கும், எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்? துஆஉ சிலாஹுல் முஃமின், துஆ இருக்கின்றதல்லவா, அது முஃமின்களுடைய ஆயுதம் என்பதாக சொன்னார்கள். துஆ எங்கே இருக்கின்றது? ஆயுதம் எங்கே இருக்கின்றது? நபி அவர்கள் அந்த ஆயுதத்தோடு கொண்டு ஒப்பிட்டு காட்டுகின்றார்கள். சோதர்களே, முஃமின்களுடைய ஆயுதம் என்பது துஆ என்பதாக சொன்னார்கள். அவ்வளவு பலமானது சோதர்களே. எமது கரத்தை அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்துவது என்பது ஆயுதத்தினுடைய பலத்தை விட பலமானது, அடுங்குண்டுடைய பலத்தை விட பலமானது. ஆக இத்தகைய பலம் உடையவர்கள், இந்த அமாலுகளும் இந்த ஈமானும் அத்தகைய சக்தி உள்ளது. அந்த சக்தியை உண்மையாக விளங்கி, உண்மையான ஈமானாக எமது ஈமானை சீர்படுத்தி, அமாலுகளை சரியான அமல்களாக சீர்படுத்தி, மார்க்கத்தினுடைய சட்டங்கள் அம்சங்களை முழுமையாக தமது வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு உண்மையான பலசாலிகளாக, உண்மையான ஈமான்தாரிகளாக வாழ்வதற்கு மன உறுதி எடுத்துக் கொள்வோமாக. கிருபையுள்ள அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உண்மையை உணர்ந்து, உண்மையை விளங்கி, அந்த நாயனுக்காக வாழக்கூடிய முழுமையான பயத்தையும் அச்சத்தையும் எம் அனைவருக்கும் எல்லா முஸ்லிம்களும் எங்களுக்கும் தந்துருவானாக, தந்துருவானாக, பாவலை மன்னிப்பாயாக, அந்த தாய்களுடைய பாவலை மன்னிப்பாயாக, ஈமானை பலப்படுத்துவாயாக. யாழ பூரா உலக முஸ்லீம்களின் சார்பாக கேட்கிறோம் யாழ்லா, பூரா உலக முஸ்லீம்களின் மன்னிச்சு பிறகு செய்வாயாக. யாழ மலையிலர்கள் யாழ்லா, நபிமார்கள் இல்லாத காலத்தில் வாழ்கிறோம் யாழ்லா, பாவங்கள் மலிந்த காலத்தில் வாழ்கிறோம் யாழ்லா, எம்மை நீ பக்குவப்படுத்திடுவாயாக. யாருக்கு நீ வழிகாட்டிட்டா யாராலும் வழி கெடுக்க முடியாது ரஹ்மானே, நீ வழி கெடுத்து விட்டால் யாராலும் வழி காட்டவும் முடியாது ரஹ்மானே. யாழ்லா எம்மை சீராக்குவாயாக, உண்மையான அடிப்படையில் மூத்து வரைக்கும் நீ வழிகாட்டுவாயாக. யாரெல்லாம் இமக்கு எதிராக சரி செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை நல்வழியை நசீவாக்குவாயாக. யாழ்லா அவர்களுக்கும் சுவன பாதையை காண்பித்துக் கொடுப்பாயாக. யாழ்லா அவர்கள் அவர்களுக்கு அந்த பாதை திறந்து விடுமா இருந்தால் அவர்களே தீனை காக்கக்கூடிய நல்லவர்களாக மாறிவிடுவார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், எல்லா பிரச்சனைக்கும் முடிவாக ஆகிவிடும் ரஹ்மானே. அவர்களுக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக, அவர்களின் சுவனத்துக்கு தகுதி உள்ளவர்களாக ஆக்குவாயாக, உயர்ந்த தீனுல் இஸ்லாத்தை எடுத்து வாழக்கூடியவர்களாக, அந்த உயர்ந்த தீனுல் இஸ்லாத்தை உலகத்துக்கு அறிமுகம் செய்யக்கூடிய உத்தமர்களாக நீ அவர்களை மாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ், எமது வாழ்க்கையை நீ சீராக்குவாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களுடைய உயிரையும் உடமையும் மானங்கள் மரியாதைகளை நீ பாதுகாத்து தருவாயாக. யா அல்லாஹ், மௌத்துடைய நாளை வாழ்க்கையில் கடைசி நாளை நல்ல
For more lectures, visit slhub.com.